திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
ஓ சகனாபவதோ சகனோ புனக்தோ சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே வாஜினேமபி வந்தே வேணுபனேஸ்வரன் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபதி சிவகாமி சமோபேதம் சுந்தரம் லோகசுந்தரம். நன்றுணையானை தீயதினானை நறுவெள்ளென்றோருணையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிரா பள்ளி கொண்டுடையானை கூறையன் உள்ளம் குளிருமே. வேதனரி தழைத்தோங்க மிகுசைவச்சுரை விளங்க பூதபரம்பரை பொழிய புனிதமாயே மலர்ந்தழுத சீத மடமயத்துவனே திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். வேத பொருள் உணர்ந்தேன் நேமு சிவாகமற்று தீகில் பொருளும் தெளிந்து உய்ந்தே ஏதுகுறை தெற்றியூள் சிங்க சிவஞான மாமுனிவன் பொற்றாமரையடிக்கு. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயேர மகாதேவ. எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய திருவுரையினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்ட இந்த காஞ்சி புராண வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள் என்ற வணக்கங்கள். நவராத்திரி உற்சவம் 2-9 வந்தது. பொதுவாக நம்முடைய ஆகமங்களிலே சாஸ்திரங்களில் எல்லாம் விரதங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. நிறைய விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. விநாய விரதம், ஸ்கந்தசஷ்டி விரதம், சிவராத்திரி விரதம், கௌரி விரதம், உமாமகேஸ்வரம், கேதார விரதம், இப்படி விரதங்கள் தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விரதங்களும் முறைப்படி உண்ணா நோன்பு இருந்து பூஜைகள் செய்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த விரதங்கள் தான் ஆகும்னு வெடி போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லலை. நம்முடைய எந்த விழாக்கள்லையும் அப்படி சொல்லலை. நம்முடைய விழாக்கள் அனைத்தும் இறை வழிபாடாகவே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ஆர்ப்பாட்டமான விழாக்களுக்கு இடமே இல்லை. அதோட பண்டிகை என்ற சொல் நமக்குரிய சொல் மாதிரியே தெரியல. அந்த பண்டிகைங்கிற சொல்லு நமக்குரியதான சொல் மாதிரி அது தெரியல, எப்படியோ வந்திருக்கு. இப்படியில் ஒரு நவராத்திரி விரதம், நவராத்திரி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நவராத்திரி உற்சவம் என்பது எது முறையோ அதை விட்டு எப்படிலாமோ மாறி வந்திருக்கு. அது கால வெள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிலாம் மாறி அந்த ரூபத்துக்கே சம்பந்தம் இல்லாத வேற ரூபத்துல போய் கொண்டிருக்கிறது. வாகமங்கள்ல எப்படி அலங்காரம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி சில குறிப்புகள் இருக்கு. மூலம் சுவாமி எந்த ரூபத்தில் இருக்காரோ அந்த ரூபத்தை மாற்றி காட்டக்கூடாது, இன்னொரு சட்டம். சாந்தமான மூர்த்தியை கோரமான மூர்த்தியா காட்டக்கூடாது, கோரமான மூர்த்தியை சாந்தமான மூர்த்தியாக காட்டக்கூடாது. அந்தந்த மூர்த்தி எப்படி இருக்கோ அப்படின்னா அது காட்டி அலங்காரம் பண்ணணும். இப்ப அப்படி இல்லை, நவராத்திரியில எத்தனை விதமான அலங்காரம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணி காட்டணும். அது ஃபேஷன் அப்படி ஆயிப்போச்சு. அது மாதிரி அப்படிதான் காட்டினா தான் ஜனங்களுக்கு ஒரு லயம் ஏற்படும், எல்லாரும் வருவாங்க. பொய்க்கால் பொய் கையெல்லாம் வச்சு கட்டக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நேற்று நடக்கல, ரொம்ப நாளா நடக்குது. எங்க ஊர்ல ஆணி திருவிழா சிறப்பாக நடக்கும். இந்த ஆணி திருநாள் ஏழாவது நாள் அம்பாளை தவழ்ந்த திருக்கோலமாக வைத்து அலங்காரம் பண்ணி அம்பாள் தம் குழந்தை வடிவமாக அவளை பாவி. அதற்கு தவழ்ந்த திருக்கோலம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி திடீர்னு கிருஷ்ணங்க ஒரு உலகம் உள்ள நுழைஞ்சு வச்சு தவழ்ந்த கிருஷ்ண கோலம்னு ஆயிடுச்சு. அப்புறம் கிருஷ்ணன் தான் தவழுவாரா, நம்ம அம்மா தவழ மாட்டாளா, என்னமோ தெரியல. தவழ்ந்த கிருஷ்ணன் ஒரு மாறிட்டு. இப்படி நம்முடைய திருவிழாக்கள்லாம் பல்வேறு விதமான முறையில ரூபங்கள்லாம் மாறி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நவராத்திரி விரதம் சிறப்பாக நடந்தது. அடுத்து ஐப்பசி திருக்கல்யாண உற்சவம், அதுவும் மிக சிறப்பான ஒரு முறையில எல்லா இடங்களிலும் அம்பாள் சன்னதி எங்கேதான் இருக்கோ அவ்வளோ இடத்துலையும் அந்த திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதுல உற்சவம் என்பான சொல்லுக்கு பொருள் என்ன? ஆனா சவம் என்பதற்கு பொருள் வெளிவருதல் என்றார். இன்னொருத்த சவம் சொல்ல அது சா, அதை எதையும் குழப்பி கொடுக்கூடாது. ஏன்னா இந்த சொற்கள்லாம் வந்து பிற்காலத்தை மழுவி வேற பொருள்கள் நேர்மாறு பொருள் எல்லாம் வந்துட்டு. சுவாமிக்கு அபிஷேகம்னா அது தொடக்கணும், அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிஞ்சாலும் அதுக்கு திருவற்றாடையின் பெயர் தமிழ்ல. அதுக்கு ஆகமத்துல என்ன சொல்லிருக்குன்னு இப்ப சொன்னா எல்லாரும் அடிக்க வந்துருவான். அதுக்கு முகவாசம் தான் சொல்லிருக்கு. வாசம் என்றா துணி, முகத்தை துளைக்கக்கூடிய துணி. அது இப்ப எங்கேயோ அத்தில போய் நிக்கப்பாது. இப்ப அந்த பதத்தை போய் யோகிக்க முடியுமா? சண்டைக்கு வந்துடும். எங்க ஊர்ல பிரதோஷம் சிறப்பா நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 25 வருஷத்துக்கு முதல நான் பிரதோஷத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது 10 பேர்லாம் வருவா, அதுல நான் ஒருத்தன். அப்ப நான் கூட இருந்து அபிஷேகம் காரியங்கள்லாம் கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ சுவாமி தொடப்பான்னு, நான் தொடக்க வழக்கம் இல்லையான்னு. அப்படி இல்லப்பா, தொடக்கணும்னு சொல்லியிருக்கு, இங்க அதெல்லாம் தரமாட்டான். அப்ப நான் தாரேன், நான் சொல்லி ஒரு துண்டு கொண்டு போய் தொடக்கத்தேன். அந்த அச்சர் சொன்னாரு, பாருங்க சாமி, சாமியை தொடக்கலாமா? தொடக்கணுங்காரு. சாமியை தொடச்சா நான் அவர் தொடச்சி போக மாட்டோமா? டக்குன்னு மாறிட்டான். எப்படி பாருங்க சாமர்த்தியத்து. அதாவது நான் ஒரு உபநயனத்துக்கு போயிருந்தேன், எவ்வளோ பிராமண உபநயனம் நடக்குவேன். அப்ப ஹோமத்துக்கு அவிசு வேணும். அந்த வாத்தியார் சொல்ல மறந்துட்டார், அவிசு போட சொல்ல மறந்துட்டார். அந்த கட்டம் வந்துக்கிட்டு அவருக்கு ஞாபகம் வந்தது. ஆஹா, நாம சொல்லலை, இப்ப போய் போனா சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால நேர கூப்போல போய் சமயக்கட்டில் போய் காலம்பரை போட்டு பொங்கல் இருக்குமே அதை அமுக்கி கொண்டு வந்துட்டார். என்ன போல சும்மா வாயை பத்திட்டு இருந்திருக்கலாம், என்ன போல ஒரு இங்கிட்டு அவுசு போடத்தனா போட்டு தந்திர மாதிரி 1/2 மணி நேரம் ஆகும், 1/2 மணி நேரம். இது போய் அங்க போய் எடுத்துன்னு வந்தே, அது எப்ப போட்டதோ எவெல்லாமோ சாப்பிட்டாச்சு சேஷம். அதை போய் நீங்க போன்ற அவர் நாம குற்றவாளி ஆயிடப்படாதுன்னு இருக்காண்டி. அந்த விதமா பார்த்ததா, நீங்க அவ பெரிய வரணும் அவ வரணுங்கள் சும்மா இருக்கா பார்த்தா பிங்கிண்டி விட்டுட்டு இருக்காங்க. வெள்ள கவிசு எப்ப ஹோம் பண்ணுவா? சிதிலாம் பண்ணுவா. இப்ப வந்து நம்ம மாத்திரம் மத மாதிரி நல்ல சுகம் சிவகாரியம் நடக்கிறதுக்கு வேண்டி நான் மஞ்சள் தடவை அந்த கொண்டு வந்திருக்கேன். இவர் வெள்ள வச்ச பண்ணணுங்க டக்குன்னு மாத்திட்டான். இப்ப படித்தவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். அந்த இடத்துக்கு படித்தவன் உண்மையை சொல்லவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். ஆனால் சில இடத்துல சொல்லக்கூடாது. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் வாய் முடின்னு இருக்கணும். எது நடந்தாலும் பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். தொடச்சாளான்ட்டான். அவன் கேட்டான் தொடச்சுதான் ஆகணும். தொடச்சான். அது தொண்டு மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா தொண்டு இருக்கும். தொடச்சு தோளில் போட்டு கொண்டு போயிட்டான். ஏயா உனக்கா அடுத்த ஆகாதா அன்னைக்கு சொல்ல முடியல. அடுத்த பாட்டும் ஒவ்வொரு துண்டு கொண்டு போனேன். அந்த தோளில் போட்டு தோளை விட்டு கொண்டு போயிட்டு ஆக சில விஷயங்களை சொல்லவும் முடியல, சொல்லவும் வேண்டியது. அந்த முறையில் உற்சவம் என்பது வெளிவருதல். தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிவருவதனால அதுக்கு பிரசவம், பிரசவம், பிரசவம். இப்ப மூலஸ்தானத்திலிருந்து வெளியில் வருது. மூலஸ்தான சுவாமி தன்னுடைய பிரதிநிதியாக உற்சவ முகத்தை வெளியில் அனுப்புற வெளியில் வருவதனால அதுக்கு உற்சவம் என்றதான ஒரு பெயர். இந்த உற்சவம் 10 நாள் 25 நாள் வரை நடத்தலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்தமபட்சம் 25 நாள் உற்சவம் நடத்தலாம். எங்க ஊர்ல அப்படி நடக்கும். உத்தமபட்சம் அந்த காலத்தை வச்சிருக்காங்க. எல்லாரும் ஆணித்தனா 10 நாள் இல்லை, அதுக்கு முன்னால 10 நாள் நடக்குது. அதாவது கணேச உற்சவம், அப்புறம் சந்திரசேகர உற்சவம், அப்புறம் பிரம்மோற்சவம், எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தா 25 நாள் வந்துடும். அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அதோடு மாற்றம்ல அந்த அமைச்சிருக்க அழகு. எப்போதுமே கிராம தேவதைக்குத்தான் முதல் உற்சவம் ஆரம்பிக்கணும். கிராம தேவதையிலிருந்து ஆரம்பிச்சு வரணும். இப்போ எங்கள் ஊரில் கிராம தேவதைங்கிறது புத்தாபரிச்சேமன் தான். அவதான் கிராம தேவதை. 10 நாள் உற்சவம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அது முடிஞ்சோன்னா ஜனவரி உற்சவம், சந்திரசேவ உற்சவம்னா பரிசா முடியும். இப்படி உற்சவங்கள் 10 நாள் 25 நாள் என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். இதே முதல் நாள் வந்து தஜாரோகணம், கொடியேற்று என்றாலும் கொடிப்பட்டம் வரைஞ்சி அதில் விஷமத்தெல்லாம் விஷம் நந்தி வரைஞ்சி அதை ஊர்வலமாக கொண்டு வரணும். கொடியேற்றுவோம். இதுதான் கீழே அடிப்பாகும், கொடிமரம் கீழே அடிப்பாகும். அப்புறம் தாமரை போன்ற மலர்கள் வச்சு, அதுக்கப்புறம் கொடிமரம், அப்புறம் ஒவ்வொரு வளையம் இருக்கும், அதுக்கு மேலே விஷமம். இப்படியா இந்த கொடிமரம் எதை காட்டுறதுன்னா கீழிருந்து மேலே வர்றோம். 36 தத்துவத்தை காட்டும். இதை மூன்றாவது பிரித்து ஆன்மதத்துவம், வித்யாத்வம், சிவதத்துவமாக பிரித்து சொல்லிக்கிறோம். இந்த கொடிப்பட்டது கொண்டு வந்து அது பூஜைகள்லாம் செய்து கொடியை ஏற்றுவோம். அந்த கொடியை ஏற்றும் பொழுது இந்த கயிறு வந்து பாசம், நம்முடைய பாசத்தை குறிக்கிறது. ரிஷபம், அது வரையப்பட்ட ரிஷபம் வந்து ஆன்மாவை கொடுக்கிறது. இந்த ஆன்மா கீழே இருந்து மேலே சிவசாயுத்தம் அடைகிறதாக ஒரு தத்துவத்தை நான் கொடியை ஏற்றுக்கிறாங்க. நடுவில் கொடிமரத்து 9 வளையம் இருக்கு. இப்படியாக அந்த கொடிம உற்சவம் ஆகும். அது கொடிக்கையை படித்து பார்த்தா அதனுடைய இந்த கொடிமரம் என்பது கோயில்களில் 1, 1, 9 மற்ற எண்ணிக்கையில் கூட தான் சொல்லப்பட்டிருக்கிறார். காமியாகமத்தில் 20 கொடிமரம் கூட வைக்கலான்னு சொல்லியிருக்கு. இப்போ நெல்லையப்பர் கோயிலில் 9 கொடிமரம், முதல் அந்த பிரதான கொடிமரம் 8 கொடிமரம் அந்த நேரத்தில் நடுவாங்க. திருநாள் அன்னைக்கு நடுவாங்க, திருநாள் முடிஞ்சோடனே ஏற்றுவாங்க. ஒவ்வொரு திசையிலும் ஒரு கொடிமரம். கொடியேற்று 10 நாளும் சுவாமி வெளியில் வருவார். இப்போ வந்திருக்கிற ஒரு ஈவோ கொஞ்சம் நல்ல மனுஷன். இதெல்லாம் கேட்டு செய்கிறார் பைத்தாரன், கேட்காம செய்யறதான் கிட்டிக்காரன். உடனே என்ன சந்தேகம் விட்டுனா அவன் தெற்கு மட்டும் தையாக கூப்பிடுவான். நாங்கள் நான் இடி சாஞ்சியான்னுட்டேன். வேற ஆட்டையும் கேட்கக்கூடாதான். எப்போ சாமி வெளியில் வரணும், எப்போ உள்ளே போகணும், அதாவது பதிவு போல உஷக்காலன், அப்புறம் காலசந்தி. காலசந்தி முடிஞ்ச உடனே சுவாமி வெளியில் வரணும். சுவாமி உள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் உச்சிக்காலம். தான் உள்ள வந்து சேர்ந்திருக்கிறோம். உச்சிக்காலம் ஆகி நடை சாற்றி மீண்டும் நடை திறந்து சாயரட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி வெளியிடும். உள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அர்த்த ஜாமம் ஆகும். ஒரு காலத்தில் நடந்து நான் அறிய, ராத்திரி 12 மணிக்கு மேல சுவாமி உள்ள வந்தாலும் அதுக்கப்புறம் அர்த்த ஜாமம். நினைச்ச ஒரு அபிஷேகத்தை பண்ணுமா, மணியடிப்பா முடியாது, விரிவாக செய்ய முடியாது. சுவாமி பள்ளியிற்கு போயிட்டு வருவார், எல்லாம் ஒரு கால் நேரத்தை முடிஞ்சுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அபிஷேகம் பண்ணா அந்த 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 பள்ளியறிக்கு போகிற சிவிலை போய் அந்த நடவரிலும் போயிட்டு திரும்பி வந்தது உள்ள போ, அந்த நடவும் போயிட்டு வந்துடும். அப்படி கொஞ்ச நாள் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் பாயூரம் போயிட்டு திரும்பி வந்துடும். இப்போ போகிறே வேண்டாம், என்ன செய்ய, அகாலம் 2 மணி ஆச்சு, அவன் எப்படா வீட்டுக்கு போகணும், உட்காந்துட்டு இருக்கா நீங்கள் வந்து. அப்புறம் ஐயோ கேட்டார், எவனா எழுதியிருக்கேன் அவருக்கு அப்படி பண்ண. சுவாமி இறங்க நான் அபிஷேகம் பண்ணணுமா, ஆமா பண்ண. அதாவது புறப்படுவதற்கு முன்னால மண்டபப்படி அபிஷேகம் நடக்கும். அப்புறம் சுவாமி உள்ள போயிட்டு வந்தா அபிஷேகம் பண்ணா திருவஞ்சனம் சாத்தி தான் உள்ள சேர்க்கணும். அது கொஞ்ச நாள் இறக்கி பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் சுவாமி இறக்கி ஏற்றுக்கு ஆள் வசம் இல்லை சார், வாகனத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தான். அது கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்தா கேட்பாருங்க காண்டி நான் கரைச்சி கீழே ஊற்றிட்டேன், சப்பரத்து கீழே மஞ்சள் எல்லாம் கரைச்சி கீழே ஊற்றிட்டு விட்டேன். பார்த்தா அபிஷேகம் ஆயிருக்கு, மாமா அப்பா ஆயிருக்கு, இப்போ அது முறை இப்போ அது முறை. காரணம் என்னன்னா, நம்முடைய நிர்வாகிகளுக்கு கோவில் சடங்குகளை பற்றி பயிற்சியே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு கோயில் நிர்வாகம் பண்ணுகிறவருக்கு கோயிலை பற்றி தெரிந்து கொண்டிருக்கணும் அங்குற விஷயமே கிடையாது. அவர் அலுவல் விஷயங்கள் நிர்வாக விஷயம் மாத்திரம் கவனிச்சா போறோம். ஒரு 15 வருஷம் நல்லதவருக்கு நினைக்கிறேன், நிர்வாக அதிகாரிகளுக்கெல்லாம் இடைக்கால பயிற்சி ஒண்ணு கொடுக்கணும். நான் சொல்ல ஒரு வாரம் எல்லாருக்கும் பயிற்சி. எங்க ஊர்ல ஊஞ்ச மடத்தை வச்சு நடந்தது, அதுல உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கு, நீங்கள் கோயில் முறையிலலாம் சொல்லணும் அவளுக்கு, அதுக்கான சொன்னேன். ஒரு மாதம் நாள் சொன்னான் சார். அப்புறம் 15 நாளைக்கு சொன்னால் புரோகிராம் நெருக்கடியாக இருக்கு, உங்களுக்கு மத்தியானம் மாத்திரம், கடைசி நாள் மத்தியானம் மாத்திரம் உங்களுக்கு ஆனும் சாரி. அப்புறம் ஒரு வாரக்கு முன்னால் சொன்னால் அரைமா 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்காது உங்களுக்கு ஆனும் அதுவும் சரி. சரி கடைசி கடைசி நாள் கடைசி ப்ரோக்ராம் 7 நாளில் எனக்கு 1 மணி நேரம் நான் ஒத்தி பேசுறது போய் உட்காந்தாச்சு. எல்லாரும் முள்ள ஒரு உயிர் என்னன்னா, நாளைக்கு அண்ணா பிறந்த நாள், சமபந்தி போஜனங்களுக்கு எல்லா கோயிலையும் போடணும், நான் போய் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும், கூடி சீக்கிரம் எங்களை விட்டுருங்க. நான் அப்ப நான் என்னத்த சொல்றது சாரின்னு விடலை. நானும் ஒரு மணி நேரம் சொன்னோன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனான், சாமி இவ்வளவு விஷயங்களுக்கு தெரியாதே, இவ்வளவு விஷயங்களுக்கு இவ்வளோ நான் தெரியாமல் இருந்திருக்கோமே நாங்க. ஆனால் ஆச்சரியப்பட்டு போனான், இப்படி கொண்டு உங்களுக்கு வச்சிருக்கான், முன்னாலே போட வேண்டிய ஆட கடையில் கொண்டு போட்டு உங்களை இப்படி பண்ணிவிட்டானே, சரி விடு, ஏன்னா நிர்வாகம் அப்படி இருக்கு. இப்ப வருஷம் அர்ச்சகர்களுக்கெல்லாம் இடைக்கால பயிற்சின்னு சொல்லி ஒரு வாரம் நடத்துறாங்க. அந்த ஒரு வாரத்துல எனக்கு ஒரு 3 நாள் போட்டுட்டான், அப்புறம் 2 நாள் போட்டான், 1 நாள். அந்த 1 நாள் என்னத்த சொல்ல முடியும், ஏதாவது சொல்ல முடியும், என் பாட்டா பாடியாச்சு, நீ என்னத்தையும் பண்ண போ. ஏன்னா நிர்வாகத்து வென்ற இதை பற்றி சிந்தனையே இல்லை. மற்ற மாநிலங்களிலே இருக்கின்ற அறநிலைத்துறை நிர்வாகங்கள்ல நம்ம மாநிலம் வெரி புவர். இப்படியாக அந்த உற்சவம் 10 நாள் நடக்கும். சரி, இந்த உற்சவத்தில் சாமி ஏன் வெளியில வர, ஆனா இதற்கு சாம்பவி தீட்சைன்னு பேர், சாமி வெளியில வர்றதுக்கு சாம்பவி தீட்சைன்னு பேர். என்னன்னா, இப்ப நீங்கள்லாம் போய் தீட்சை வாங்கிட்டு வந்துடுறீ, அனுசாரம் பண்றீ, முடியாதவன் என்ன செய்வான், ரொம்ப வயசானவன் எழுந்திருக்கே முடியாது, கட்டில இருக்க பெட்ரெட்டன் கால்நடைகள், நீ உயிர் வாழ்வன, மீன் தண்ணீர்ல வாழ்றது, மற்ற வாழ்கிறது உயிர் வாழ்வன எல்லாம் இருக்குல்ல, இவளுக்கெல்லாம் எப்படி கலாட்சம். ஆனா அவளுக்குலாம் காட்சி விடத்துக்கு தான் சுவாமி வராரா. சுவாமி வீதியில இவரம் ஏன் வராருன்னா, வெளியில வர முடியாதவா, இந்த மாதிரி கால்நடை நீர்வாழ்வன இவாளுக்கெல்லாம் தன்னுடைய திருநோக்கத்தினால அவளுக்கு தீட்சை கொடுத்து வராது. இதுலையாத அவளுக்கு ஒரு ஓய்வு கிடையாது, பார்த்ததுனால புண்ணியம் கிடையாது. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டுன்னு சொன்ன மாதிரி, அடுத்த ஜென்மால பூ அவனுக்கு பூனு எப்ப கிடைக்கணும்னா இப்ப புண்ணியம் செய்தால்தான் முடியும். அதான் அவளுக்கெல்லாம் அந்த சாம்பவி தீட்சை நிறைய பேர். அதுக்காகத்தான் சுவாமி வீதிவெல்லாம் வரும். இந்த உற்சவத்துல முதல் மூன்று நாள் சிருஷ்டி தொழிலும், மத்தியில மூன்று நாள் அதாவது நாலு அஞ்சு ஆறு சிசி தொழிலையும், ஏழு எட்டு ஒன்பது சம்ஹார தொழிலையும் குறிக்கின்றது. அதனால ஒன்பதாம் நாள் தேரோட்டம் ரகத்துல வராருன்னா திரிபுர சம்ஹாரத்துக்கு வந்தார்ல, அந்த மாதிரி சம்ஹாரம்மனுடைய நோக்கத்தோட வரார். பத்தாம் நாள் தீர்த்தவாரி, இந்த உயிரிழப்புகளை எல்லாம் ஆனந்த வாரிகளில் அமிழ்த்துவதற்காக நமக்காக ஒரு தீர்த்தம் ஆடுகிறார். அதுக்கு தீர்த்தவாரி உற்சவம் என்றவர். இப்படி பத்து நாட்கள் உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஐப்பசி திருநாள் சிறப்பாக இடத்தில் நடந்தது. இப்படி இந்த உற்சவங்களுக்கு மத்தியில உத்பூத சிருஷ்டிகாரித்வார் உத்பவா கதித கிரமாது காரணாகமத்தில் ஒரு வாக்கியம் என்னன்னா, அங்க சிருஷ்டி மாத்தம்தான் சொல்லியிருக்கு. கிரமாது என்ற சொல்லினால சிதி சம்ஹாரையும் பொருள்கொள்ள வேண்டும், திரோபவம் அனுகிரகம் என்று பஞ்சகிருத்தியத்தையும் சொல்லப்பட வேண்டும். மகோத்சவத்தில் ஆன்மாக்கள் உய்ய பஞ்சகிருத்தியம் செய்கிறார். அதே காரணாகத்தான் சொல்லு சப இத்யுச்சதே சிருஷ்டி தருச்சாது சப்த பாஷிதம் உத்பூத சிருஷ்டிகாரித்தாரு உற்சவ கரித கிரமாது சொன்னதான் சொல்லுங்க. இப்படி இந்த உற்சவமானது மிக சிறப்பாக எல்லா இடத்திலும் நடந்தது. பத்தாம் திருநாள் தீர்த்தவாரி அனுகிரகத் தொழிலை குறிக்கின்றது. ஏழு எட்டு ஒன்பது சம்ஹார தொழிலை குறிப்பதனால பத்தாண்டு நாள் அனுகிரகத்தை குறிக்கிறது. ஆச்சாரியின் சகல சதாச்சாரங்களையும் இந்த அஸ்திர தெய்வத்தை ஆவாகனம் செய்து அது அஸ்திர தெய்வத்தை முன்வைக்கிறார். தன் மார்போடு அணைத்துக் கொண்டு மூழ்கிறார் அல்லவா. இந்த ஆன்மாக்கெல்லாம் சிவலோகம் சாகரத்திலே அமைத்து உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அந்த தீர்த்தவசரம். தானந்தமில்லா தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி. அந்த மாதிரி என் உற்சவமாக நடந்தது.